2020 பிப்ரவரி மாத தென்றல் இதழில் பானுமதி பார்த்தசாரதி அவர்கள் எழுதியிருக்கும் பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் என்ற சிறுகதை சிறுகதை பகுதியில் இடம்பெறுகின்றது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். திருமண மண்டபத்தில் தோழிகளுடன் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்த மகள் சம்யுக்தாவை பெருமையுடன் பார்த்தாள் மகேஸ்வரி. இன்று சம்யுக்தாவிற்கு திருமண நிச்சயம் நடந்தது. அந்த சம்பந்தத்தில் ஏற்பட்ட சந்தோஷம் அவள் முகத்தில் தெரிந்தது. கன்னங்கள் ரோஜாவை போல் சிவந்து மிக அழகாக இருந்தாள். சம்யு, மாப்பிள்ளை எங்கே, என்ன வேலை செய்கிறார் என்று கேட்டாள் தோழி பல்லவி. கலிபோர்னியாவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சம்யுக்தா, மாப்பிள்ளையை பற்றி நன்றாக விசாரித்தார்களா என்றாள் தோழி நிகிலா பொறாமை இழையோடும் குரலில். உனக்கேண்டி பொறாமை என்று மற்ற தோழிகள் கலகலவென்று சிரித்தனர். மாப்பிள்ளை வீட்டால் போட்ட வைர நெக்லஸை அவர்கள் கையில் வாங்கி ஒருவர் மாற்றி ஒருவர் பார்த்தனர். நெக்லஸ் ஒரேடியாக ஜொலிக்கிறதே, என்ன விலை இருக்கும்? நிகிலா, கிம்பளியிலிருந்து வைரக்கற்களை வரவழைத்து வீட்டிலேயே ஆசாரிகளை வைத்து கட்டினார்களாம். சுழையா 40 லட்சம் ஆகியதாம். சம்யுக்தா, எல்லோரும் வாயை பிளந்தனர். ஒரிஜினல் ப்ளூ ஜாங்கர் வைரமாம். என் மாமாவும் சித்தப்பாவும் போய் டெஸ்ட் செய்து கொண்டு வந்தார்கள். சம்யுக்தா, அப்பா, இதன் விலையில் ஒரு வீடே வாங்கலாம் போலிருக்கே. ஆச்சரியப்பட்டாள் பல்லவி. ஆஃப்டர் ஆல், ஒரு நெக்லஸை பற்றி இத்தனை ஆராய்ச்சி செய்திருக்கிறார்களே, மாப்பிள்ளையை பற்றி எவ்வளவு விசாரித்திருப்பார்கள். பாவம் மாப்பிள்ளை என்று ஒருத்தி கலாட்டா செய்ய எல்லோரும் சிரித்தனர். என்னை கலாட்டா செய்வது இருக்கட்டும், நம் கிளாஸ்மேட் ஸ்ரீதர், அகிலேஷ் எல்லோரும் வந்திருக்காங்களே, அவங்களை கவனித்தீர்களா? சம்யுக்தா, ஏய் கல்யாண பெண்ணி, நாங்கள் விசாரிக்க வேண்டுமா? கலாய்த்தாள் நிகிலா. பல்லவி மட்டும் அருகில் வந்து ரகசியமாக, சம்யு, ஸ்ரீதர் முகம் சரியாக இல்லை, அவரிடம் கொஞ்சம் பேசக்கூடாதா என்றாள். முட்டாள் மாதிரி பேசாதே, அவன் சம்பந்தமே இல்லாமல் ஏதோ நினைத்து கொண்டால் நான் என்ன செய்ய முடியும்? அதுவும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டார் எல்லோரும் இருக்கும் இந்த நேரத்தில் போய் நான் என்ன பேச முடியும்? சம்யுக்தா, பல்லவி அவர்கள் எல்லோரையும் நன்கு கவனித்துக் கொண்டாள். சம்யுக்தா தொலைவில் நின்று சீதரும் மற்றவர்களும் சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருந்தாள். எல்லோரும் MSc பிசிக்ஸ் மாணவர்கள். சம்யுக்தாவுக்கு பிசிக்ஸ் டெபினிஷன்ஸ் மனப்பாடம் செய்ய வராது, புரிந்தால்தானே மனப்பாடமாகும். நெருங்கிய தோழி பல்லவிக்கும் விளக்கமாக சொல்ல தெரியவில்லை. அவள் அப்படியே மனப்பாடம் செய்வாள், புரிந்து படித்தால்தானே மற்றவர்களுக்கு விளக்க முடியும். அப்போதுதான் சீதர் கை கொடுத்தான். ஒவ்வொரு டெபினிஷனையும் அவன் விளக்கி சொல்லும் முறையில் மனப்பாடம் செய்யாமலே மனதில் படிந்துவிடும். இவன் உடன்படிக்கும் மாணவனா அல்லது ப்ரொஃபஸரா என்று தோன்றும். நாளடைவில் இருவருக்கும் நல்ல புரிதல் ஏற்பட்டது. அப்போது ஸ்ரீதர் தன் மனதில் ஏற்பட்ட காதலை அவளிடம் தெரிவித்தான். ஆனால் அவள் மறுத்துவிட்டாள். தனக்கு அந்த மாதிரி எண்ணம் ஏதும் இல்லை என்றாள். அதுவுமன்றி தன் பெற்றோர் ஜாதி அந்தஸ்து இதற்கெல்லாம் தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்றாள். அவள் ஒரே பெண் ஆனதால் அவள் மேல் அவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை மிகப்பெரியது என்றாள். அதன் பிறகு அவன் அதை பற்றி பேசுவதில்லை. இப்போது அவளுக்கு பெற்றோர் பார்த்த இடத்தில் நிச்சயம் நடந்துவிட்டது. எல்லோருக்கும் அழைப்பிதழ் கொடுத்தது போல எந்த மன உறுத்தலும் இல்லாமல் சீதருக்கும் அழைப்பிதழ் கொடுத்து அவனும் வந்து கலந்து கொண்டான். அவனை பார்த்து பரிதாபப்படுவதை தவிர சம்யுக்தாவுக்கு வேறு வழி தெரியவில்லை. விருந்து முடிந்து சம்யுக்தாவுடன் விடைபெற சீதர் உட்பட எல்லோரும் வந்தனர். அகிலேஷ் தான், இப்போது திருமணம், அமெரிக்கா போன பிறகு எங்களை மறந்து விடாதே என்றான். அவருக்கு ஏதோ ப்ராஜெக்ட் முடிய வேண்டுமாம், அதற்கு 4 மாதம் ஆகும் என்கிறார்கள். அதற்குள் நம் இறுதி தேர்வும் முடிந்துவிடும், அதனால் என் பெற்றோரும் சம்மதித்து விட்டனர் என்றாள் சம்யுக்தா. நிச்சயதார்த்தம் முடிந்த சில நாட்கள் ஆர்வமாக வந்த மாப்பிள்ளையின் பெற்றோர் வருவதை நிறுத்திவிட்டனர். திருமணம் செய்து வைப்பதிலும் ஆர்வம் காட்டவில்லை. சம்யுக்தாவின் பெற்றோருக்கு தான் வயிற்றில் நெருப்பை கட்டியது போல் இருந்தது. சில உறவினர்களோடு போய் திருமண நாள் குறிப்பது பற்றி பேசினர். அதற்கு பொறுப்பான பதில் இல்லை. பிரகாஷ் பூனாவில் உள்ள அவர்கள் கம்பெனிக்கே வந்து விடுவான், பிறகுதான் திருமணம். உங்களுக்கு காத்திருக்க முடியாது என்றால் வேறு இடம் பார்த்து கொள்ளுங்கள் என்றனர் திட்டவட்டமாக. அவர்களிடம் போராடி ஒரு வழியாக பிரகாஷின், அதாவது மாப்பிள்ளியின் டெலிபோன் எண்ணும் முகவரியும் வாங்கி கொண்டு திரும்பினர். ஆனால் எத்தனை முயற்சித்தும் அவனுடன் போனில் தொடர்பு கொள்ள முடியவில்லை. 2 வருடங்கள் ஓடிவிட்டன. சம்யுக்தாவின் அம்மா மகளின் திருமணம் நடக்கவில்லை என்ற ஏக்கத்திலேயே போய் சேர்ந்து விட்டாள். மனக்கவலையுடன் தன்னையே சுற்றி சுற்றி வரும் தந்தையையும் இழந்து விட்டால் என்ன செய்வது என்று பயந்தாள் சம்யுக்தா. தைரியத்தையும் தெளிவையும் வரவழைத்துக் கொண்டாள். சந்தோஷமாக இருப்பது போல் காட்டி கொண்டாள். அதனால் தன் தோழிகளையும் அப்பாவின் நெருங்கிய நண்பர்களையும் அடிக்கடி வீட்டுக்கு அழைத்தாள். இதனிடையில் டோஃபல், ஜிஆர்இ போன்ற பரீட்சைகளில் நல்ல மதிப்பெண்களுடன் தேறி அமெரிக்காவில் இரண்டு புகழ்பெற்ற கல்லூரிகளில் முழு உதவித்தொகையுடன் அட்மிஷனும் வாங்கி கொண்டாள். அமெரிக்கா என்றவுடன் அப்பா பயந்தா, ஏன் சம்யுக்தா, அந்த பிரகாஷை மறக்க முடியவில்லையா? அப்பா, திருமணம் நின்றதில் எனக்கு எந்தவித வருத்தமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒருவனுடன் திருமணம் நின்றதில் சந்தோஷமே. ஆனால் நம்மை மொத்த குடும்பத்தையும் சேர்த்து ஏமாற்றி விட்டதை, என் அம்மாவை நான் இழந்ததை என்னால் மறக்க முடியாது. அவன் அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். டெக்சஸ் மாகாணத்தின் ஆஸ்டின் பல்கலைக்கழகத்தில் அவளுக்கு எம்எஸ் படிக்க இடம் கிடைத்திருந்தது. எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸில் ஏறும் கேட்டில் சம்யுக்தா காத்திருக்கும் போதுதான் சீதரும் வந்தான். இவளை பார்த்து முதலில் திகைத்தவன் பிறகு சகஜமாக பேசலானான். சம்யுக்தா, எப்படி இருக்கீர்கள்? இது டாலஸ் போகும் ஃப்ளைட். நீங்கள் கலிபோர்னியா தானே போக வேண்டும்? எனக்கு ஆஸ்டின் ஸ்டேட் பல்கலைக்கழகத்தில் எம்எஸ் படிக்க இடம் கிடைத்திருக்கிறது. நீங்கள் எப்போது யுஎஸ் வந்தீர்கள்? நான் இங்கு வந்து ஒரு வருடம் ஆகிறது. நாசாவில் சயின்டிஸ்டாக வேலை செய்கிறேன் என்றவன் தன் போன் நம்பர் முகவரி அடங்கிய ஐடி கார்டு ஒன்றை கொடுத்தான். எந்த உதவி வேண்டுமானாலும் தயங்காமல் உடனே போன் செய்யுங்கள். எப்படி கேட்பது என்று தயக்கம் வேண்டாம். நாடுவிட்டு நாடு வந்த பின் நாம் தான் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்க வேண்டும். பிறகு சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு சம்யுக்தாவை அவள் இருக்கையில் அமர வைத்துவிட்டு சீதர் தன் இருக்கையை தேடிச் சென்றான். 6 மாதங்கள் படிப்பில் தீவிர கவனம் செலுத்தினாள். ஆஸ்டின் நகரம் முழுவதையும் நன்கு தெரிந்து கொண்டாள். சீதரும் அடிக்கடி பேசி சம்யுக்தாவின் திருமணம் நின்று போனதை தெரிந்து கொண்டான். அப்போதுதான் ஒரு நாள் பிரகாஷின் மொபைல் எண்ணை சீதரிடம் கொடுத்து முகவரி கண்டுபிடிக்க சொன்னாள். இருவரும் பிரகாஷ் வீட்டிற்கு சென்றனர். தனி பங்களா. வீட்டிற்கு வெளியே பச்சை பசேலென்று பெரிய புல்வெளி, ஒரு மரத்தில் குழந்தைகள் விளையாட ஊஞ்சல், வெளியே விளையாட்டு பொம்மைகள் இறைந்து கிடந்தன. காலிங் பெல்லை அழுத்தினால் பிரகாஷ் தான் வந்து கதவை திறந்தான். அவன் பின்னால் ஒரு சீன பெண்ணும் ஆணும் பெண்ணுமாக 2 குழந்தைகளும். பிரகாஷும் சம்யுக்தாவை பார்த்தவுடன் நிலைமையை புரிந்து கொண்டான். சீதர் சம்யுக்தாவின் கையை அழுத்தி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ள சைகை காட்டினான். பிரகாஷ் தனது தவறுக்கு மன்னிப்பு கோரினான். சம்யுக்தாவும் சீதரும் அமைதியாக வெளியேறினர். இருவரும் ஒன்றும் பேசவில்லை. அருகில் இருந்த சீன ரெஸ்டாரண்டிலிருந்து இருவருக்கும் பிடித்த நூடுல்ஸும் சூப்பும் வாங்கி வந்தான். அவளை சாப்பிட வைத்து பிறகு தானும் சாப்பிட்டு விட்டு கிளம்பினான். 2 நாட்களாக அவரிடமிருந்து எந்த செய்தியும் இல்லை. சீதர் போன் செய்துவிட்டு சம்யுக்தாவின் அபார்ட்மெண்ட்டுக்கு சென்றான். அவள் தெளிவாகத்தான் இருந்தாள். ஆனால் எப்போதும் அவள் முகத்தில் காணப்படும் அழகான சிரிப்பு தான் மிஸ்ஸிங். வாங்க சீதர், 2 நாள் நிறைய வேலை, அதோடு இறுதி தேவைக்கும் தயார் செய்ய வேண்டியிருந்தது. அதனால் தான் கூப்பிட முடியவில்லை. சம்யுக்தா, பரவாயில்லை, ஆனால் உன் முகத்தில் சிரிப்பை காணோமே. ஏன், பிரகாஷை பார்த்துவிட்டு வந்ததாலா? இல்லை, அவனை பார்த்துவிட்டு வந்த பிறகு ஒரு விடுதலை உணர்ச்சிதான். பிறகு ஏன் உன் முகத்தில் ஏதோ சிந்தனை? ஓ, அதுவா? ஜாதி அந்தஸ்து எல்லாம் பார்த்து நாம் என்ன சாதித்தோம்? என் பிரியமான அம்மாவை இழந்தேன். அப்பா நடைபெணமாக சுற்றி வருகிறார். நான் யாருமற்ற அனாதையானேன். பிரகாஷ் ஜாதியை பார்த்தானா, அந்தஸ்தை பார்த்தானா? நன்றாகத்தானே இருக்கிறான். நான் அவனை பார்த்து பொறாமைப்பட்டு சொல்லவில்லை. இந்த விஞ்ஞான உலகத்தில் ஜாதி அந்தஸ்து எல்லாம் தேவையா என்று யோசிக்கிறேன் என்றால் ஏதோ வகுப்பில் பாடம் எடுக்கும் ஆசிரியர் போல். நல்லது, அப்படி நினைப்பது உண்மையென்றால் என்னை ஏற்றுக்கொள்வாயா? ஆனால் என்னை ஏற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் நான் உனக்காக இருப்பேன். அதனால் நீ என்றும் அனாதை இல்லை. இவ்வளவுக்கு பிறகும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்களா? கட்டாயம். ஏமாற்றங்களை சந்தித்த பிறகுதான் நமக்கே நல்ல பக்குவம் வருகிறது. பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே அல்லவா? நீ சரியென்றால் இப்போது கூட பதிவு திருமணம் செய்து கொள்ளலாம். இப்போது எப்படி முடியும்? இன்னும் ஒரு தடை இருக்கிறது. தடையா என்றான் அதிர்ச்சியுடன். பிரகாஷ் வீட்டில் கொடுத்த வைர நெக்லஸை நான் திருப்பி தந்தவுடன் நம் திருமணம்தான். சந்தோஷம்தானே என்றாள் சம்யுக்தா. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.